بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே அழிவுகளும் சமூகத்தின் பொறுப்பும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அழிவுகள் என்பது நாம் புதிதாக சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமல்ல. நாம் இந்த உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து ஆங்காங்கேயும் எமக்கு கண்முன்னாலும் நாம் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் வெள்ளப்பெருக்கு, பூகம்பம், எரிமலைகள், சுனாமி என்று ஆயிரம் அழிவுகளை நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே போன்று மனிதர்களால் மனிதர்களுக்கு செய்யப்படுகின்ற கலவரங்கள், அகதி வாழ்வு, நாடு விட்டு நாடு செல்லப்பட வேண்டிய அதாவது விரட்டப்படுகின்ற நிகழ்வுகள், இவைகளெல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த சமுதாயத்திலே கண்டு வருகிறோம். இது புதிதான ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய முறையை அப்படித்தான் அமைத்திருக்கிறான். சில சோதனைகளின் பொழுதுதான் மனிதன் படிப்பினை பெறுவான், சிந்திப்பான், உலகத்துடைய யதார்த்தத்தை உணர்வான், எனக்கு தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்வான் என்பதனால் அல்லாஹு தஆலா வத்தில்கல் அய்யாமுன் உதாவிலுஹா பைனன்னாஸ், அந்த காலங்களையே நாம் மனிதர்களுக்கு மத்தியில் திருப்பி திருப்பி வரச் செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்திலே ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த அழிவுகளை அவன் எப்படி பார்க்க வேண்டும், அழிவுகளின் பொழுது அவனது சொந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், சமூக வாழ்வில் அவனது நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒவ்வொரு முறையும் பேசப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரியான சூழல்களும் சந்தர்ப்பங்களும் வருகிற நேரத்தில் மறுபடியும் அவைகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற அழிவுகள், இது போன்ற நிலைகள் எல்லாம் எமக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் உணர்த்துகின்றன. அது என்ன என்று சொன்னால், இந்த உலகம் நாம் நினைத்தது போன்று எங்களுக்கு முழுமையான சொந்தமான ஒரு இடம் அல்ல. மனிதனை பொறுத்தவரைக்கும் உளரீதியாக எப்படி ஒரு பதிவு இருக்கும் என்று சொன்னால், இந்த முழு உலகம் தன் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பது போன்ற அல்லது தன் இயக்கத்திற்கு தனது செயல்பாடுகளுக்கு கீழ் இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாடு என்ன செய்யும், மனிதர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது போன்ற நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் ஒரு நிரந்தரமின்மையை உணர்வான். ஒரு நிரந்தரமின்மையையும் ஒரு இஸ்திக்ராரிய தின்மை, தன்னால் எந்த இடத்திலும் இந்த உலகத்தில் ஒரு முழுமையான ஒரு நிலையை அடைந்து கொள்ள முடியாது என்கின்ற மனோநிலையை மனிதன் உணர்வான். அன்புள்ள சகோதரர்களே, அது எப்படியெல்லாம் ஒரு மனிதன் இதை சிந்திக்க முடியும் என்கின்ற பகுதியை, உணர்வு பெற முடியும் என்ற பகுதியை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஆரம்பமாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழகுற அமைத்து அதற்குரிய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அழகுற அமைத்து மனிதனை வாழ்வதற்காக இந்த உலகத்தில் இறைவன் என்ன செய்திருக்கிறான், அனுப்பி வைத்திருக்கிறான். வலக்கும் ஃபீஹா, அதாவது உங்களுக்கு அதிலே முஸ்தகர் வமதாஉன் இலாஹின், ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் சந்தோஷமாக அங்கே இருப்பீர்கள், நீங்கள் அங்கே குறிப்பிட்ட காலம் வாழ்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய கரத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தனது வாழ்க்கைக்கான சௌகரியங்கள், தேவைகளை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த உலகத்துடைய நிர்வாகம் முழுமையாக இறைவனது கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக சொல்வதென்றால், ஒரு உதாரணமாக ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவதென்றால், உலகத்திலேயே மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமான பட்டியலில் தான் எங்கே நிற்கிறானோ அந்த இடத்துடைய இஸ்தீர்ண தன்மை என்பது மிக முக்கியம். தான் எங்கே நிற்கிறானோ, உதாரணமாக ஒருத்தர் மேல் மாடி கட்டுறாரு, மூணு மாடி கட்டுறாரு, முதல் மாடி
நினைத்த மாதிரி கட்டுவாரா, அல்லது குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும், எல்லா பாரங்களையும் தாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு இன்ஜினியரை வரவழைத்து அதுக்கு திட்டமிட்டு எப்படி இது அமைய வேண்டும் என்று என்ன செய்யறான், அதை அமைத்துக் கொள்றான். எவ்வளவு ஹெவி அது தாங்கும், எவ்வளவு காலம் தாங்கும், எப்படிப்பட்டவர்கள் அதுல இருப்பார்கள் என்பதற்காக எல்லா விதமான திட்டமும் இட்டு அதை செயல்படுத்துவதை பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு மாடி. ஆனால் 700 கோடி பேரோடு சேர்த்து இன்னும் உள்ள மலைகளையும் இன்னும் உள்ள பாறங்களையும் தாங்கக்கூடிய இந்த பூமி பற்றி ஒரு கணமேனு நம்ம சிந்திப்பதே இல்லை. நம்ம நின்று கொண்டிருக்கிறோமே, இன்னும் இது விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த இந்த காலத்தில் இது விண்வெளியிலே பால்வெளியிலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, நீந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, எங்கும் தாங்கப்பட்டு இல்லை, ஈர்ப்பு சக்தி அதனை இழுத்து செல்கிறது என்று நாம் நம்பி இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மனிதன் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். அந்த பூமியுடைய நிலையுடைய ஸ்தீர்ணத்தை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் வந்ததில்லை, வரவும் செய்யாது. ஏன் அப்படி என்று சொன்னால், காலாகாலமாக மனித சமுதாயம் அதில் பிறந்து வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறது, அதிலே பிறந்து வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அது வெடிச்சு சிதறியாக எந்த சம்பவம் இல்லை, அதனால் மனிதன் அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. அடுத்ததாக தமக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை மனிதன் நிறைய யோசிப்பான். மனிதன் வாழக்கூடிய விஷயத்தில் அன்றாட வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன், மேலே என்ன இருக்கிறது என்பதை யோசிக்காமல் இந்த உலகத்தில் எவனும் வாழ்வதில்லை. ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடை பார்க்கிற நேரத்தில் நிலத்தை மட்டும் பார்த்து கூரையை பார்க்காம எடுக்கிற எவராயிருக்கிறாங்களா? இல்லை. ஒரு பழைய வீட்டுக்குள்ள போனா முதல் ஃபீலிங் என்ன வரும், மேல் பகுதி சரியா இருக்குதான்னு பார்ப்போம். ஏன் தலையில விழுந்து நம்முடைய உயிர் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுக்கான அதுல கவனமாக இருப்போம். ஒரு மலைக்கு ஒதுங்குவதாக இருந்தாலும் ஒதுங்குற இடத்த கொஞ்சம் என்ன செய்வோம் பார்ப்போம், எது மேல் பகுதியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனா இந்த உலகத்தில் நம்ம வெளியே போகிற நேரத்தில் எமக்கு பக்கத்துல மேல எதுவும் இல்லாமல் கவலை இல்லாமல் செல்வது என்று சொன்னால் வானம் இருக்கிற நேரம், வேற எதுவுமே இல்லைன்னு வைங்க, எங்களுக்கு வானத்துக்கு இடையில நாங்கள் இந்த வானம் நமது தலையில வந்து உளுமண் எப்பயும் யோசிச்சதில்லை. சாதாரணமாக ஒரு பொட்டியை கட்டி, பெரிய பெட்டி ஒன்றை கட்டி, ஒரு 100 மீட்டர் உயரத்தில் தொங்க விட்டுங்கன்னா யார் அதுக்கு நேரம் நிற்பான்னு நினைக்கிறீங்க? நேரம் நிற்க மாட்டான். ஆனால் சந்திரனை காண்றான், பார்த்து ரசிச்சு கண்டிக்கிறான். சூரியனை காண்கிறான், பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் சந்திரனுடைய வெயிட் என்ன, ஆழம் என்ன, அகலம் என்ன என்று தெரிந்த காலம் இது, அப்படி அளக்கின்ற காலம். சூரியனுடைய வெயிட் என்ன, ஆழம் என்ன, அகலம் என்ன, அதனுடைய சூடு என்ன, அளக்கிற காலம். ஆனால் நின்று மனிதன் என்ன செய்யறான், ரசிக்கிறான். நட்சத்திரங்கள் எவ்வளவு பரந்தலாக இருந்தாலும் சரி, தண்ட தலையில உளுந்து அதெல்லாம் தர செதறினுமோன்னு எவன் கற்பனை பண்ணதில்லை. ஆனா மேல் மாடியில ஒத்த இப்படி சாதாரணமா உண்ட வச்சிட்டு இருந்தாண்டா பயந்துருவான். ஆனா இவைகள்லாம் தலையில விழுமென்று எப்பொழுதும் என்ன செய்ததில்லை, மனிதன் நினைத்ததும் கிடையாது, அஞ்சியதும் கிடையாது, அஞ்சுவது இயல்பும் அல்ல. இயல்பாக மனிதன் என்ன செய்யறான், மேல ஒன்று விழுகிறது நேரத்தை சாதாரணமா எல்லாம் கற்பனை பண்றோம். ஆனால் வானத்தை யாரும் என்ன செய்ததில்லை, அப்படி கற்பனை பண்ணியதில்லை. கோள்களை அப்படி கற்பனை பண்ணியதில்லை, சந்திரனை அப்படி கற்பனை பண்ணியதில்லை, சூரியனை அப்படி கற்பனை பண்ணியதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன, தூர பார்வை அறிவு என்பதா? இல்லை. படிக்காதவனும் அப்படித்தான் கற்பனை பண்றதில்லை, படித்தவனும் கற்பனை பண்ணுவதில்லை. என்ன எங்களுக்கு சொல்கிறது, மனித சமுதாயம் இயல்புல இதில் வாழ்ந்து வளர்ந்திருக்கு. இது ரெண்டையும் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், சூரா தபாரக்கேல், அந்த தபாரக்கேல் சூரத்துல் முல்க்ல அல்லாஹு தஆலா கேட்கிறான், நீங்கள் அச்சமற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, பயமற்று வாழ்கிறீர்களா? அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உங்களை விழுங்கி விட மாட்டான், உள்ளே எடுக்க மாட்டான் என்பதில் நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? அல்லது வானத்திலிருந்து கிசபம் மினசமா, வானத்திலிருந்து ஒரு துண்டை உடைச்சு கூட தலையில போட மாட்டான் அப்படின்னு நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அச்சமற்றிருப்பதற்கான சூழல் என்ன காரணம், படைத்த இறைவன் அப்படியான இயல்பு என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். ஆனா இறைவன் என்ன சொல்றான், வச்சிருப்பவன் நான், வைத்திருப்பவன் யாரு, நான். நான் நினைச்சேன் சொன்னால், நான் நாடினேன் சொன்னால் பூமியில உங்களுக்கு நிம்மதி இருக்காது, மேல பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். மூன்றாவது நினைத்து பாருங்கள், மனிதன் அடுத்த தன் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி கடல். சில பொழுதுகளில் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணுமா என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அடிப்படை விஷயமாக கூட நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அப்படியெல்லாம் உண்மையிலே ஆழ்ந்த முறையில் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை மனிதன் தனக்கு சூழலுள்ள ஒவ்வொன்றையும் யோசிப்பான், தனக்கு சூழலுள்ள ஒவ்வொன்றையும் யோசிப்பான். ஆனால் சில விஷயங்களை யோசிக்கவே மாட்டான், அத்தியாவசியமாக இருக்காது, அத்தியாவசியமாக இருக்கும், யோசிக்கவே மாட்டான். மனிதன் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமானது அது மூச்சு விடுறது. சாப்பாடு மற்ற விஷயங்கள் இரண்டாவது. மூச்சு விடுவது என்பது என்னது? மிகவும் அவசியமான ஒரு அம்சம். சிறிய வயசுல உள்ள பிள்ளை எத்தனை முறை இதய துடிப்பிரிக்கும், பெரிய வயசுல எத்தனை முறை இதய துடிப்பிரிக்கும், முதிர்ச்சி வயசுல எத்தனை முறை இதய துடிப்பிரிக்கும், இதை வச்சுதான் அவன் என்ன செய்யறான், அளக்கிறான் எந்த அளவுக்கு இவன் வந்து என்ன மூச்சு விடுறதுக்கான ஆற்றல் இருக்கு, நெஞ்சு அந்த ஹார்ட் இயங்குதா இல்லையா இடத்துல அளக்கிறான். ஆனா அதை யாராவது பாடமாக்கி டெய்லி காலையில் எழுப்பி அதை செஞ்சிட்டு இருக்கிறமா? இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 முறை என்ன செய்யணும், நம்ம செய்யல. இயல்புல நடந்து கொண்டிருக்கு, இயல்புல நடந்து. ஆனா உயிர் வாழ்வதற்குரிய அச்சாணி என்ன? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் அவர்கள் யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்நஃபஸ், இந்த உலகத்தில் மூச்செடுப்பது எப்படி இல்ஹாமாக்கப்பட்டிருக்கிறதோ, இயல்பாக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல சொர்க்கத்தில் முஸ்லிம்களுக்கு, அதாவது சொர்க்கவாசிகளுக்கு தஸ்பீஹ் இயல்பாக்கப்படும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை இயல்பாக்கப்படும். அதுல ரசூல் அங்க எப்படி சொல்றாங்க, நஃபஸ் மூச்செடுத்தல் எப்படி இயல்பாக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இயல்பாக்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இயல்பாக அமைஞ்சது எப்படி அமைஞ்சது என்றதான் யோசிக்கணும். இறைவன் என்ன சொல்ல வருகிறான் என்றால், இந்த செய்திகள் மூலம் இயல்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறதே, இது தானாக நீங்க பெற்றுக்கொண்ட விஷயங்களை நினைக்கிறீர்களா? இதை ஒருவன் நிர்வகிக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? படைத்து ஒருவன் நிர்வகிக்கிறான் என்று நம்ப வேண்டும் என்பதுதான் இது செய்தி, வேற எதுவும் அல்ல. இதெல்லாம் தானா அமைதுன்னு நீங்க நினைக்க கூடாது. நிர்வாகம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். கடல் மூன்றாவது அம்சமா, இந்த உலகத்திலேயே நிலத்தை தாண்டி நம்ம மேலுக்கு பார்க்கிற அந்த பகுதியை தாண்டி இந்த நிலப்பரப்பிலேயே நீர் பகுதி தான் என்னது அதிகம். 3-4 வீதா சார்ந்தா நம்ம நிலத்துல என்ன செய்யறோம், இருக்கிறோம். மற்ற எல்லாம் நீர் பரப்பு, அதுல கடல் பரப்பு 70% மேல். இந்த கடல் பரப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கூட மனிதன் என்ன செய்யறான், மிதந்து போறான், மிதந்து அங்கே கப்பல்கள் மூலம் போறான். அதை பற்றி அல்லாஹு தஆலா கேட்கிறான், கடல்ல உள்ள அச்சம் மனிதனுக்கு தரையில இல்ல, கடல்ல உள்ள அச்சம் மனிதனுக்கு தரையில இல்ல. ஆனா அதிகமாக கடல் பகுதி அதிகமாக இருக்கிறது, தரையில மனுஷனுக்கு இல்ல. ஆனா இரண்டிலே வாய்ப்பு இருக்குது அழியறதுக்கு. இங்க பூகம்பத்தால என்ன செய்யலாம், அழியலாம். அங்க புயலால மூழ்கி அழியலாம். ஆனால் மனிதன் கடல்ல அச்சுற அளவுக்கு நிலத்துல அஞ்சுவதில்லை. அதனால கடலை வச்சு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். கடல தானே கூட அஞ்சுறீங்க, மூழ்கலாம் பயப்படுறீங்க, அதை வச்சு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். மக்கத்து காவிர்கள்ட்ட கேட்கிறான், நீங்கள் கடலிலே பிரயாணம் செய்தால் பெரும் புயல் அடித்த ஒரு பிரளயம் ஏற்பட்டு கப்பல் மூழ்கும் என்ற சூழல் ஏற்பட்டால் வல்லமன் தத்உன இல்லா இய்யா, யார் யாரெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்களோ எல்லோரும் உங்களை விட்டு காணாமல் போய்விடுகின்றனர். அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிர. அந்த இடத்தில் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் எப்படி தெரியுமா, தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், இக்லாசாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். யாரு? காஃபிர்களுக்கு சொல்றான், முக்லிஸீன லஹுத்தீன், இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்விடத்தில் இக்லாசாக பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நடக்குது? ஒரு இந்து, ஒரு முஸ்லிம், ஒரு யூதர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு பௌத்தர் கப்பல் இருக்கிறான்னு வைங்க. பௌத்தர்கிட்ட என்ன இருக்கும், புத்தர் இருப்பார், சிலையாகவோ போட்டோவாகவோ இருப்பார். இந்துட்ட என்ன இருக்கும், இந்து தெய்வங்களுடைய இது இருக்கும். ஒரு யூதர்கிட்ட ஒரு சிலை இருக்கலாம், அல்லது அவர் வணங்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்னம் இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவர்கிட்ட இயேசு என்று சொல்ற சிலை வைத்திருக்கலாம். முஸ்லிம்கிட்ட எதுவும் இருக்காது. ஆனா அவன் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பான். இந்த புயல் பிரளயம் என்று வந்த உடனே முதலாவது என்ன நினைவு வரும், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்பதல்ல, நம்மளால இன்றைக்கு கடவுளை காப்பாற்ற முடியாது என்ற நினைவு வந்துடும் எல்லாருக்கும். கடவுள் நம்மளை காப்பாற்றுவோம் சிந்தனை கப்பலில் வராது. இந்த மாதிரி பெரும் புயல் அடித்து கப்பல் மூழ்கின்ற சிச்சுவேஷன் வந்தாலேயே உலகத்தில் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்கு முதல் என்ன நினைவு வரும்டா, இந்த சிலையை காப்பாற்ற முடியாது, இந்த போட்டோவை நம்மளால காப்பாற்ற முடியாது, இந்த அதாவது ஸ்டாச்சுவை நம்மளால காப்பாற்ற முடியாது, இந்த சின்னத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது, அதனால அதை விட்டுருவோம், முக்கியமான வேற விஷயங்களை நம்ம பாதுகாத்துட்டு போயிடுவோம் தான் நினைவு வரும். மனிதனுக்கு அது என்னை காப்பாற்றும் என்பதல்ல, என்னால் அதனை காப்பாற்ற முடியாதுன்னு என்ன தான் என்ன செய்யும் அந்த இடத்துல உண்டாகும். ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்துல சரியா இருப்பாங்க, இடத்துல ஓ கோட் என்றுவான், யா அல்லாஹ், முஸ்லிம், கடவுளே, இதெல்லாம் என்ன, யார் படைச்சானோ எவன் நிர்வகிக்கிறானோ அந்த வார்த்தை எல்லாரும் அந்த இடத்துல என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், தல்லமன் தத்உன இல்லா இய்யா, எல்லாரும் போயிடுறாங்க, அல்லாஹை தவிர, உங்களை படைத்தவனை தவிர அங்கதான் இஹ்லாஸாக இருக்கிறீங்க. ஆனா எப்பயும் பிரார்த்தனைக்கு பின்னால சோதனை உடனடியாக நீங்காது, சோதனை உடனடியாக நீங்காது. எப்படி சோதனை நீங்கும்? இந்த உலக ரீதியாக இறைவன் எப்படி நீங்கணும் வச்சிருப்பானோ அப்படித்தான் நீங்கும். முதலாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காற்று நிற்கும், புயல் நிற்கும், அலை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். எல்லாத்துக்கும் ஒரு 20 நிமிஷம் எடுக்கணும். மனுஷனுக்கு சைத்தான் உடனே ஒரு சிந்தனை போடுவான், பிரார்த்திக்காம இருந்தாலும் போட்டுருவான். ஏன்? கொஞ்சம் கொஞ்சமா தானே நிக்குது, அப்ப நம்ம கேட்டாலும் கேட்காட்டி நிக்கத்தான் போகுது அப்படி என்கின்ற சிந்தனையை போட்டுருவான். அதனால கரைக்கு வந்த உடனேயே மறுபடியும் நீங்கள் இணை வைக்கிறீர்கள், மறுபடியும் நீங்கள் இணை வைக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா கேட்கிறான், நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா தரையில் உங்களை பூகம்பத்தின் மூலம் இறைவன் அழிக்க மாட்டான்னு நினைத்துக் கொண்டீர்களா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். கடல்ல தப்பிட்டீங்க, தரையில இறைவனுக்கு வழி இல்லைன்னு நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்துல நம்ம நிக்கக்கூடிய இடம் இருக்குது, இதனுடைய படைப்பு, இதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய நிர்வாகம் யாருடைய கையில? இறைவனது கையில். ஆனா மனிதன் மறந்துடுவான் ஆபத்து நேரத்திலே தவிர. மனிதனுக்கு ஞாபகம் வர நேரம் எது? ஆபத்து நேரம், பயங்கரமான நேரம். இது மூன்றாவது. நான்காவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய அச்சாணி, மனிதனுடைய வாழ்க்கையுடைய அந்த சுழற்சி ஓட்டத்திற்கு பின்னால் நிற்பது என்ன? மனிதனுடைய மழை, மனிதனுக்கு இறைவன் இறக்கக்கூடிய மழை என்பது. இந்த மழையை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களாவது ஓரளவு மனிதனுடைய கையில் அதிகாரம் என்ன செய்து இறைவன் கொடுத்து வச்சுக்கிறான். அதிகாரம் என்பதை விட அவனுக்கான அந்த உரிமை இறைவன் கொடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் இறைவன் நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் வேறு எவனும் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியாது? மழையை கொண்டு வருவதற்கான எந்த டெக்னிக்கும் இந்த உலகத்தில் இல்லை, நிறுத்திவிட்டால். உதாரணமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது உணவால், மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது உணவால். உணவை பொறுத்த வரைக்கும் அது விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது, விவசாயம் மழையோடு சம்பந்தப்பட்டது. மழை இல்லாத விட்டால் விவசாயம் இல்லை, விவசாயம் மட்டுமின்றால் மனிதனுக்கு உணவில்லை, உணவில்லாத வாழ்க்கை ஒன்று மனிதனுக்கு இல்லை. எல்லாவற்றையும் சேமித்து வைத்தாலும் யூசுப் ரசூலுடைய காலத்தில் 7 வருஷம் பண்ணுவீங்க. இன்றைக்கு நல்ல டெக்னாலஜி வளர்ந்த காலம், ஒரு 14 வருஷம் வச்சுக்கங்க, ஒரு 20 வருஷம் வச்சுக்கங்க. 20 வருடத்துக்கு பின்னால தொடர்ந்து மழை பொழியவில்லை என்றால் உலகத்தில் 3வது உலக மகாயுத்தம் உணவு பஞ்சத்திற்காக வரலாம் அப்படின்னு நினைக்கிறான். எதற்காக வரலாம்? உணவு பஞ்சத்திற்காக வரலாம் நினைக்கிறான். இதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஃபி ஸமா இர்ஸுகுக்கும் வமா துஅதூன், உங்களது உணவும் உங்களுக்கு அளிக்கப்படுற வாக்கும் வானத்திலே இருக்கிறது. அதாவது உங்களது உணவும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் வானத்திலே இருக்கின்றன. மழை என்பது இல்லாது விட்டால் முடிஞ்சு. சுபஹானல்லாஹ், அந்த மழையை இறைவன் எப்படி நிர்வகிக்கிறான், மழையை எப்படி நிர்வகிக்கிறான்? எல்லோருக்கும் தெரியும் போகம், விவசாயத்தில் என்ன இருக்குது? போகம் என்ற ஒரு பகுதி இருக்குது, அறுவடை காலம், விளைச்சல் காலம், அதே போல விதை தூவுகின்ற காலம். எந்த காலத்தில் மழை பொழியணும், எந்த காலத்தில் மழை பொழியக்கூடாது, அதை நம்பித்தான் எல்லாமே நடக்குது. இப்ப மழை பொழியாது, இப்ப எல்லாம் அறுவடை காலம் எல்லாம் முடிஞ்சுது, இனி அறுவடை செய்யற காலம், இப்ப விவசாய காலம், கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யணும், மழை பொழியணும். அதை நினைச்சுதான் என்ன செய்யறான் மனிதன், விவசாயம் செய்கிறான். இதுக்கு யார கையிலேயாவது கண்ட்ரோல் இருக்குதா? இல்ல. மனிதன் அந்த காலத்துக்கு ஏற்ப விவசாயம் செய்யறான், அந்த காலத்துக்கு ஏற்ப அறுவடை செய்யறான். இன்னொரு பகுதி, நல்ல வெயில் அடிக்கிற காலத்துல தான் என்ன எடுக்கலாம், உப்பு தயாரிக்கலாம், உப்பளம் என்று சொல்லுவோம், உப்பு தயாரிக்கலாம். என்ன தைரியத்தில் இந்த உப்பளங்களை சேமிக்கிறார்கள்? மழை பொழியாது என்ற தைரியத்தில், மழை பொழியாது என்ற தைரியத்தில். அதே நேரத்தில் விவசாயம் நடக்கணும், எது விதை தூவுதல் அதே நேரத்தில் நடக்கணும், அதே காலத்திலே நடக்கணும். உப்பளத்துக்கு ஒரு டைம், இதுக்கு ஒரு டைம் அல்ல, அதே ஏக கால கட்டத்தில் உணவும் வந்து சேரணும். அந்த நேரத்தில் மழை பொழியணும், அந்த நேரத்தில் மழை பொழியணும். படைத்த இறைவன் உப்பளத்துக்கும் உணவு தயாரிக்கிற இடத்தையும் பக்கத்தில் வைக்கல, ரெண்டே என்ன செய்யல, பக்கத்தில் வைக்கவில்லை. உணவு எங்க தயாராகணுமோ அங்க மழை பொழி, உப்பளம் எங்க தயாராகணுமோ அங்க மழை பொழியாது. இரண்டையும் பக்கத்தில் இறைவன் என்ன செய்யல, வைக்கல. விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியாக்கள் உப்பளம் தயாரிக்க முடியாது, உப்பு தயாரிக்கிற இடத்துல விவசாயம் செய்ய முடியாது. ரெண்டை வேறு இடத்துல வைத்து அங்கே வெயிலும் இங்கே மழையும் என்று இறைவன் என்ன செய்தான், நிர்வாகம் செய்தான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மழை தூவுகிற நேரத்தில் மழை பொழிந்தால் எந்த அளவுல பொழியணும் என்பது ஒரு விதி இருக்கு. அதிகமாக பொழிஞ்சா எந்த ஒரு இதுவும் என்ன செய்யாது, முளைக்காது, அடிச்சுட்டு போயிடும். எல்லாம் என்ன செஞ்சிடும், அடிச்சு கொண்டு போய் விவசாயம் நஷ்டம். இன்றைக்கு உலக சந்தை என்று வளர்ந்து நெருங்கிய காலம் இது. ஒரு இடத்துல ஆஸ்திரேலியாவில் கோதுமை பயிரிடப்படுகிறது, அமெரிக்காவுடைய வடபகுதியில் என்ன செய்து கோதுமை பயிரிடப்படுகிறது, எல்லாம் சர்வதேச சந்தைக்கு வருகிறது, அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ரேட்டு போகுது. ஆனால் உலகத்துடைய கோதுமை தேவையை ஒரு பகுதியுடைய விவசாயம் பூர்த்தி செய்து, ஒரு உலகத்துடைய அரைவாசி பகுதியுடைய தேவையை பூர்த்தி செய்து, அங்க இறைவன் மழையை கொஞ்சம் கூட்டிட்டான்னா விவசாயம் அழிவுல முடிஞ்சிடும். அங்க அழிவுல முடிஞ்சா சர்வதேச சந்தையில டிமாண்ட் வரும். டிமாண்ட் வந்தா ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இப்ப 500 ரூபாய்க்கு என்ன செய்வீங்க, வாங்குவீங்க. 500க்கு வந்தேன்னு சொன்னா முதல் வரியில பணக்காரன் இருப்பான், ஏழைக்கு கோதுமை கிடைக்காது, ஏழைக்கு கோதுமை கிடைக்காது. கோதுமை கிடைக்காது விட்டால் கொலை, கொள்ளை, களவு, பொய், புரட்டு, ஏமாற்று எல்லாம் வளரும். அன்புள்ள சகோதரர்களே, உங்களது ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான், இறைவன் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அது இயல்புல நடப்பதனால மனிதன் அதை பற்றி என்ன செய்வதில்லை, யோசிப்பது இல்லை. அது இயல்பா நடக்குது. சூரியன் தானா ஒரு வீட்டில் ஒரு நாள் கரண்ட் கட் ஆயிட்டேன்னு எப்படி இருக்குது, துடிச்சு வாரம் கரண்ட் கட் ஆயிட்டு, அது செய்ய கிடைக்கல, இது செய்ய கிடைக்கலன்னு சொல்லி. உலகத்தில் ஒரு நாள் இறைவன் சூரியனை மறைச்சிட்டான்னு சொன்னான், சூரியனே வரலேன்னு சொன்னான், அந்த உலகத்துடைய நிலை என்னன்னு மனிதன் எப்பயாவது யோசிச்சானா, இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்துடைய விவசாயத்துக்கு பின்னணி சூரியன், அதனுடைய ஒளி, இந்த உலகத்துடைய ஆக்சிஜனுக்கு பின்னணி அந்த சூரியனுடைய அந்த கதிர். ஆனா மனிதன் அதை பற்றி யோசிச்சானா, யோசிக்கல, இயல்பு நடக்கு. ஆனா வீட்டில் ஒரு நாள் கரண்ட் போனா எப்படி தடுமாறுறான். ஆனா உலகத்தை அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குதே, இந்த விஷயங்கள்ல மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா, எப்ப வரும், என்ன மாதிரி வரும், எந்த முறையில வரும் என்று தெரிஞ்சு கொள்கின்ற அறிவு மட்டும்தான். ஆனால் வராமல் ஆக்கினால் எந்த அதிகாரம் மனிதன் கையில இல்லை, அதை கொண்டு வருவதற்கு, அதை திருப்பி கொண்டு வருவதற்கு எந்த அதிகாரம் மனிதனுடைய கையில இறைவன் வைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் இறைவன் என்ன செய்யறான் சொன்னா, இது நாங்க முதலாவது புரிஞ்சு கொண்டோமா. இரண்டாவது கட்டமாக இறைவன் என்ன செய்கிறான் சொன்னால், மனிதன் மறந்து போகிற நேரத்தில், தன்னை யோசிக்காமல் இருக்கிற நேரத்தில், தான் தான் இந்த உலகத்தை படைத்தேன், அந்த உலகத்திலே இருந்து கொண்டே அநியாயங்கள் என்னது பெறுகிற நேரத்தில் உணர்த்துவதற்கு இறைவன் அருளின் காரணமாக, இறைவன் எம்மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக இறைவன் தரக்கூடிய சோதனைகள் தான் இவைகள். என்ன, மழை எப்படி வளமையாக பொழிந்து கொண்டிருந்ததோ அதை இறைவன் என்ன செஞ்சிருவான், கொஞ்சம் அதிகரிச்சிருவான். கொஞ்சம் அதிகரித்தால் மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறவர்களுக்கு உதவலாமே தவிர, இருக்கிறவர்களுக்கு நிவாரணம் வழங்கலாமே தவிர, அவர்களை காப்பாற்றலாமே தவிர, என்ன எதனால் இது ஏற்படுகிறதோ காரணங்களை கண்டறிந்து களைய வேண்டும் என்று சொல்வார்களே, அங்க அதை இங்க செய்யலாது. வெள்ளத்துல செய்யலாமா, வெள்ளம் ஏன் வருகின்ற மழையால தான் வருது, மழையை நிறுத்தி சொல்லேனுமா, இயலாது. காரணங்களை கண்டறிந்து களையிறது இங்க என்னது, இயலாது. நிவாரணங்களை என்ன செய்யலாம், நாம வழங்கி கொண்டிருக்கலாம். இது ஏன் இறைவன் உணர், இந்த இடத்துல ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா, படிப்பினை பெறணும். ஒரு ஒட்டகம் போல இருக்கக்கூடாது. ஒரு தாபியாய் சொல்றாரு, ஒரு மூமின் எப்பொழுது ஒட்டகம் மாதிரி இருக்க மாட்டான். ஏன் கட்டப்பட்டுச்சு, ஏன் அவிழ்க்கப்பட்டுச்சுன்னு அதுக்கு தெரியாது. என்ன ஏன் கட்டினாங்க, என்ன ஏன் அவிழ்த்தார்கள் தெரியாது. சோதனை வருகிற நேரத்தில் கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும், இது ஏன் வருகிறது, எங்களுக்கு பக்கத்தில் வந்தது எனக்கு வரலன்னு சந்தோஷப்படக்கூடாது. மனதளவில் அந்த சிந்தனை வர வேண்டும். அல்லாஹு தாலா தனது இருப்பை நிரூபிக்கிறான், தனது நிர்வாகத்தை நிரூபிக்கிறான், தனது அதிகாரத்தை நிரூபிக்கிறான். எவரும் எதையும் செய்ய முடியாது. சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் சூரிய கிரகணம் வருகிறது என்று அறிவிப்பு செய்யலாம், மாற்றலாமா, மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. இறைவன் என்ன செய்யறான், அதை நிரூபிக்கிறான். நான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை என்ன செய்கிறான், இறைவன் நிரூபிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை மனிதன் உணர மறுத்தான் என்று சொன்னால், வெள்ளம் வரும் நிவாரணம், சுனாமி வரும் நிவாரணம் என்பதோடு மட்டும் மனிதன் போவானாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள, அதோடு சேர்த்த படிப்பினை பெற வேண்டும். இந்த உலகம் இன்னொருடைய அதிகாரத்துக்கு கீழ் உள்ளது. இது அன்புள்ள சகோதரர்களே, படிப்பினை பெறாமல் எங்கெல்லாம் சில முஸ்லீம்கள் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்ப சென்னையில வந்து ஏர்போர்ட் என்ன செஞ்சது, க்ளோஸ் பண்ணிட்டானா, டெவலப் ஆகாத கண்ட்ரி, அதனால ஏர்போர்ட் என்ன செய்யல, ஒழுங்கா அமைக்கல, அதனாலதான் வெள்ளம் வந்துட்டுன்றா. கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, கொஞ்சமாவது சிந்தனை இருக்குதா? அது புதுசா கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இரண்டு வல்லரசுகளை இறைவன் என்ன செஞ்சான், உதாரணம் காட்டினான். ஒன்று ஜப்பானுடைய ஃபுகுஷிமா, இரண்டாவது அமெரிக்கா. அமெரிக்கால உங்களுக்கு தெரியும், அண்மையில் மிக முக்கியமான ஒரு மாகாணத்தில் ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால ஏற்பட்ட பெரும் புயல், பெரும் புயலால என்ன நடந்தது, வளர்ச்சி அடைஞ்ச நாடா இல்லையா, ஏர்போர்ட் இயங்கல, மனித வாழ்வியல் எலக்ட்ரிக்கே இயங்கல, முடிச்சு எலக்ட்ரிக், என்ன எலர்ட் வரும், என்ன நடக்கும், வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, ஜப்பான் சுனாமி என்ற சொல் பிறந்த இடம், அதனாலதான் டீய போட்டு டி சுனாமி என்ன செஞ்சுக்கிறான், பெற்றிருக்கிறான், ஜப்பான்ல பிறந்தது. அந்த அந்த சுனாமி பிறந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அடிச்சது சுனாமி. அவன் எலர்ட் வைக்காம எழுந்திருப்பான், எல்லா விதமான அந்த முன்னெச்சரிக்கையும் அங்க இருக்குது, முடியவில்லை. விமான நிலையத்தில் உள்ள பிளைட் எல்லாம் கப்பல் மாறி மிதந்த காட்சியை பண்ண, அதென்ன வளர்ச்சி அடையாத நாடா, அல்லாவுடைய அழிவண்டு வந்துட்டா ஆது சமுதாயத்துடைய பலம் கூட என்ன செய்யாது, நிக்காது. அப்ப அழிவு இறைவன் தருகிற நேரத்தில் எங்களுடைய பலத்தை யோசிச்சுக்க கூடாது, எங்களுடைய பலம் போதாது, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டல, அப்படி பேசிக்கிறாங்க, ஒழுங்கா அமைக்கல. நம்ம ஒழுங்காகவே அமைச்சிருந்தாலும் சரி, அன்புள்ள சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சிந்தியுங்கள். இன்றைக்கு நாம் உலகம் பலத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனா முதல் அழிவு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வந்ததா இல்லையா, வளர்ச்சி அடையாத காலம். அன்றைக்கு இறைவன் எதனை கொண்டு அழித்தானோ அதே விஷயங்களை கொண்டுதான் இன்றைக்கு அழிச்சிட்டிருக்கிறான். ஏதாவது சேஞ்சஸ் வந்ததா, அதே மலை, அதே வெள்ளம், அதே பூகம்பம், அதே எரிமலை. வளர்ச்சிக்கும் வளர்ச்சி அடையாத காலத்துக்கும் வித்தியாசம் இல்லை, அதைத்தான் நம்ம புரியணும் என்று சொல்றேன். நம்ம எங்கே வாழுகிறோமோ அங்க ஆட்டி காட்டுறாயிறேன், எங்கே உங்களை வாழ வைத்திருக்கிறான் அங்க அசைச்சி காட்டுறான், நிர்வாகம் எனது கையில், அதை உணர்த்துறா. நீங்க அது எவ்வளவு வளர்ந்து விட்டாலும் சரி, அங்க ஒரு அசைவு அசைச்சா முடிஞ்சது, விண்வெளிக்கு போயிட்டோம்னு சொல்லுவோம், விண்வெளிக்குரிய எல்லா ஆய்வுகளை வைக்கக்கூடிய பூமியை நிலத்துல அடிச்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல பூகம்பத்தை கொடுத்துறான்னு வைங்க, எல்லாமே என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்து விடும். எனவே பலத்தை யோசிக்கிறதல்ல, இந்த பலத்தை அசைக்கக்கூடிய இறைவனது ஆற்றலை என்ன செய்யணும், நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் தான் மிக முக்கியமான அம்சம். ஒரு மூமின் இங்க தான் என்ன செய்யறான், இருக்கிறான், யோசிக்க வேண்டிய இடம் அது. அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் தனது இருப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் நபியர்கள் விரைந்து பள்ளிக்கு வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தி ரஹ்மான் ஃபலா யன்கஷிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி. இந்த சந்திரனும் சூரியனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உண்டு, எவரது மரணத்திற்காகவும் எவரது பிறப்புக்காகவும் இது ஏற்படுவது இல்லை. யுஹவ்விஃபு பிஹிமா இபாதஹு, அதன் மூலம் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறான். பலத்தை உணர்த்தினால் அச்சம் வரும், அந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறான். நீங்கள் அதனை கண்டுவிட்டால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துங்கள், இறை ஞாபகத்தில் இருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதான் அன்புள்ள சகோ எங்களிடத்திலே வர வேண்டும், எங்களிடத்திலே இறை ஞாபகம், இறைவனுடைய பலம், இது எங்களிடத்திலே வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேருடைய சிந்தனை என்ன தெரியுமா, கரையோரத்தில் சுனாமி அடிச்ச உடனேயே நாம மலை நாட்டில் இருக்கிறோம், சந்தோஷம், மலை நாட்டில் மலை குலுங்கி எரிமலை ஏதாவது வந்த உடனே கடலோரத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், என்ன நல்ல காலம், நம்ம கடலோரத்தில் இருக்கிற மலை இல்லாத பகுதியில் வெள்ளத்தில் ஏற்பட்டுச்சா, நல்ல காலம், நீட்டாக நிர்வாகம் செய்து கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு நேரத்தில் அழிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கு, அல்லாஹு தஆலா உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், எத்தனை அத்தாட்சிகள் அவர்களை கடந்து செல்கின்றன, அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, உணர வேண்டிய மிக முக்கியமான இடம்,
எங்கள் ஒரு நோய் ஏற்பட்டாலும் சரி, சாதாரண மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, அதிகாரம் இறைவனது கையில் என்பதை நம்ம உணர, அதிகாரம் இறைவனது கையில் உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகள் இந்த அரசியலுக்கு வர நேரத்தில் கொடுக்கிற வாக்கும் பேச்சும் இருக்கிறேன், அந்த பூமியின் நிலவு நம்மளுக்கு டோட்டல் சொந்தம் என்ன மாதிரி தான் பேச்சு. அதை மாற்றுவேன், இதை ஏற்படுத்துவேன், அதை செய்வேன், இதை செய்வேன்.
இப்ப வெள்ளம் நாடே மூழ்கி இருக்குது, என்ன செய்யலாம்? இதை எதிர்பார்த்தார்களா? இதுக்கு பட்ஜெட் போட்டார்களா? இதுக்கு திட்டம் போட்டாங்களா? இல்லை. இது என்ன என்ன இறைவன் உணர்த்துகிறான்? இந்த பூமியை பொறுத்தவரை எனக்கு அதிகாரம், நீ தற்காலிகமாக ஆட்சி செய்பவன் தான் என்பதை இறைவன் உணர்த்தி கொண்டிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, படிப்பினை தான் நம்ம பெற வேண்டுமே தவிர, இதிலே நாம் இறைவனுக்கு பலத்துக்கு முன்னால் எங்களது பலம் என்னன்னு யோசித்துக் கொண்டிருப்பது அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது இடம். இறைவன் தனது இருப்பையும் நிர்வாகத்தையும் இறைவன் உணர்த்துகிறான். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம், நமக்கு சோதனை வரவில்லை, அந்த அம்சம் எங்களுக்கு வரல, இன்றைக்கு வரவில்லை என்பதற்காக நம்ம அதுல படிப்பினை பெறாமல் இருந்திடக்கூடாது. ஏன் இறைவன் இதனை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், எங்கள சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் நிறைஞ்சிச்சு, அந்த ஊர் அழியத்தான் ஓணும். சில ஊரை காட்டி அந்த ஊர்ல அவ்வளவு அட்டகாசம், இறைவன் சரியா தான் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஏதாவது எத்தியோப்பியாவில் ஏன் பஞ்சம், பாவம் செய்யறாங்க அந்த மக்கள், அதனால அந்த நாட்டில் என்னது பஞ்சம். இந்த நாட்டில் ஏன் அங்கவீனரா பிறக்கிறாங்க, எல்லாம் பாவிகள், அதனால. அமெரிக்காவில் உள்ளவர்கள் நல்லவர்களாகவும், இன்னும் உள்ள எத்தனை இடத்துல உள்ளவங்க நல்லவர்களாகவும், படு மோசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள அழிவின் என்ன செய்யல வரல. இது அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? இல்லை. அழிவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள நபிமார் வரைக்கும், யார் வரைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள நபிமார்கள் வரைக்கும் தண்டனைக்காக ஒரு அழிவு வந்தால் அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? மூமின்கள் அல்லாஹ் பிரிச்சிருவான், மூமின்கள் அல்லாஹு தஆலா பிரிச்சிருவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றானே, நூஹ் அலைஹிஸ் ஸலாத்தை அழிக்கிற நேரத்தில் என்ன செஞ்சா, நூஹ் சமுதாயத்தை எல்லாரையும் கப்பலில் ஏற்றிட்டு மூமின்களை எல்லாம் ஏற்றிட்டு மற்றவர்களை அழித்தான். லூத் அலைஹிஸ் ஸலாத்துடைய காலத்தில் என்ன சொன்னா, உங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு போங்க, உங்களோட மனைவியை தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்வார்கள், அழிக்கப்படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அதே தான். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலே சாலிஹ் அலைஹிஸ் ஸலாம் அதே தான். மூமின்கள் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், பிரிச்சிருவான், பிரிச்சு தண்டனை இறக்குவான். எங்கெல்லாம் பிரிக்காமல் அழிவு இறங்குகிறதோ அது தண்டனை அல்ல, அது தண்டனை மட்டும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட அதை செய்யல. ரசூலுக்கு முந்தின காலம் வரும் வரைக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றிருக்கிற சமுதாயத்தில் இறைவனுடைய கோபத்தால் தண்டனை ஒன்றை இறைவன் இறக்குவானாக இருந்தால் மூமின்களை முதல்ல காப்பாற்றிடுவான். தன்னை நம்பியவர்களை, தன்னை ஈமான் கொண்டவர்களை, விசுவாசிகளை இறைவன் காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு கெட்டவர்களை என்ன செய்வான், அழிப்பான். ஒரு முஸ்லீம் கூட அதுல என்ன செய்ய மாட்டான், அகப்பட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னர் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிக்கே வசனம் இறக்குற அப்படின்னு சொன்னால், வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிக்க மாட்டான், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் என்ன செய்றான், இறக்குறான். எனவே அன்புள்ள சகோதரர், அதாப கேட்டாங்க, அதாப கேட்டதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனம் இறக்கிறான், தண்டி அழிச்சிரு அப்படின்னு கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி என்ன செய்யறான், அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நபிகளாருடைய காலத்துக்கு பின்னால எந்த அழிவு வந்தாலும் அது மூன்று காரணத்திற்காக வரும். இதை நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்று காரணத்திற்காக, ஒன்று கெட்டவர்களாக மோசமானவர்களாக இருந்தால், இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தவர்கள் மரணித்தால் அவர்கள் இறைவனை நிராகரித்ததற்காகவும், அவர்கள் செய்த பாவங்களுக்காகவும், அவர்கள் செய்த அநியாயங்களுக்காகவும் தண்டனையாக அது அவர்களுக்கு என்ன செய்யும், அமையும். அதே நேரம் யாராவது நல்லவர்கள், முஃமின்கள், இறை விசுவாசிகள், இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் அதில் அகப்பட்டால் அது அவர்களுக்கு ரஹ்மத்தாக அமையும், அவர்களுக்கு ரஹ்மத்தாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூழ்கி மரணிப்பவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்தவனுக்கு சமம், ஷஹாதத்.
இதுல மூழ்கி மரணிக்கலையா? நல்லவர்கள் விசுவாசிகள் மூழ்கி மரணிக்கலையா? நல்ல மக்கள் மூழ்கி மரணிக்கல. எப்படி நம்ம தண்டனை என்று சொல்லுவோம்? தண்டனை என்பது, தண்டனைக்காக என்பது அடையாளத்தோடு என்ன செய்யும்? அது வந்துடும், அதல்ல இது. எனவே முஃமின்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு ரஹ்மத்தாக. மூன்றாவதாக, யாராவது அதிலிருந்து தப்பினால், இந்த அழிவுகள் இருந்து தப்பிவிட்டால், அல்லது அழிவுகள் யாருக்கு வரவில்லையோ அவர்களுக்கு படிப்பினையாக, அவர்களுக்கு படிப்பினையாக அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை படிப்பினையாக என்பதை, இந்த மூன்று காரணங்களுக்கு தான் அழிவு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவை நோக்கி ஒரு படை வருகிற நேரத்தில் பைதா என்ற இடத்திலே வைத்து அவர்கள் அழிக்கப்படுவார்கள். பைதா என்ற இடத்துல வைத்து, அந்த மாக்கட்டிக்கிட்ட வைத்து அவர்கள் அழிக்கப்படுவார்கள். உடனே ஆயிஷாரு தான் கேட்கல, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி அழிக்கப்பட்டால் நல்லவர்கள் அதுல இருப்பார்களே, அந்த இடத்துல நல்லவர்கள் இருப்பார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும்? நல்லவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அது தண்டனை, அல்லாஹ் காப்பாத்திடுவான்னு சொல்லல. எல்லாரும் சேர்ந்து அழிப்பாங்க. யுபஅசு அலா நியாத்திஹி, அவங்களுடைய நீயத்துக்கேற்ப மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எழுப்பப்படும். அப்படின்னா என்ன? அவர்களுக்கு அது தண்டனை அல்ல, அவர்களுக்கு அது தண்டனை அல்ல. எனவே இன்றைய காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்துக்கு என்ன அழிவு வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, தண்டனை அப்படி என்று நம்ம சொல்லக்கூடாது, கருணை அப்படி என்று சொல்லக்கூடாது, படிப்பினை அப்படி என்று சொல்லக்கூடாது. மூன்றும் சேர்ந்த என்ன செய்யும்? இன்றைய காலத்தில் எதுவாக இருந்தாலும் வரும். உலகத்தில் எந்த அழிவுகளாக இருந்தாலும், எந்த வெள்ள பிரளயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த மூன்றும் சேர்த்து தான் வரும் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹு தஆலா மனிதனாக மனிதன் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, மனிதனுக்கு எதிராக மனிதன் தேடிக்கொள்ளக்கூடிய விஷயம். அதுல இறைவன் என்ன செஞ்சிருவான்னா, உங்களுடைய சுதந்திரத்தை உங்களோட விட்டுருவான். மனிதனா மனிதன் தேடிக்கொள்றதுன்றா என்ன? உதாரணமாக இன்றைக்கு தெரியும், இந்த அணுசக்தி மூலம் மின் தயாரிப்பு என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அணுவால வெடிச்சிட்டேன்னு வைங்க, அந்த அணு இது என்ன செஞ்சது? வெடிச்சிட்டேன்னு வைங்க. ஏதோ சுனாமி வந்து ஃபுகுஷிமால நடந்ததா இல்லையா? எதிர் அந்த கதிர்கள் போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி வெடிச்சிட்டா குழந்தைகள் சில பொழுதுகள் அங்கவீனமாக பிறக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பரம்பரை அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இது யார் தேடிக்கின்றது? நீங்க ஆய்வு செஞ்சு நீங்களா தேடிக்கின்றது? அதை இறையுடைய தலையில் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. அல்லாஹ் அதை குர்ஆன்ல வேறொரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். ஃபஇதா ஊதிய ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தால், ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ், மக்கள் தார கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தண்டனை மாதிரி ஆக்கிடுறாங்க. எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? மக்கள் தரக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் தண்டிக்கிறான் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார்கள். அது வேறு இது வேறு அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற சோதனைகள் என்று யாருக்கு வந்தாலும் அது மூன்று இருக்குது. சிலருக்கு ரஹ்மத்தாக, சிலருக்கு தண்டனையாக, சிலருக்கு படிப்பினையாக அது அமையும். தப்பியவர்களாக இருக்கக்கூடிய எமக்கு அது படிப்பினை, எமக்கு அது சிந்தனை, ஐபரா. நம்ம படித்து அதுல சிந்தனை பெற வேண்டிய இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்தோம் என்று சொன்னால், இதை நம்ம விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அணு தினமும் எங்களுக்கு சோதனைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது, அழிவுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கென்ற ஒரு இணையதளம் வச்சுக்கிறான், naturaldisasters.com சொல்லி ஒரு இணையதளம் வச்சுக்கிறான். அதுல ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தார் சொன்னா, உங்களுக்கு டெய்லி என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள ஏதாவது அழிவு வந்துகொண்டே இருக்கும், ஆனா அந்த அழிவெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யாது? பாதிக்காது. காரணம், எங்கள் சொந்தங்கள் அதுல மரணிக்கல, அதனால எங்களுக்கு தூரத்தில் இருக்குது, அதனால எங்களுக்கு காயப்படுற இடத்துல அது இல்லை, அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அந்த மக்கத்து மக்களுக்கு பக்கத்திலே எவ்வளவு சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவு தஹுல்லு கரீபம் மின் தாரிஹிம், அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல என்ன செய்யுது? நடக்குது. அவங்க வாழ்ற இடங்களுக்கு பக்கத்துல நடக்குது. அல்லாஹு தஆலா சொல்றான், அப்படி நடந்தா தான் வலிக்கும். அதனால இறைவன் அந்த சோதனையை பக்கத்துல நடத்துறான். அப்படி இருந்தும் நம்ம படிப்பினை பெறாது விட்டால், எங்களை போன்ற துரதிருஷ்டவாதிகள் யாருமே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அழிவுகள் சம்பந்தமான தெளிவான ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கும், அழிவுகள் சம்பந்தமான தெளிவான ஒரு பார்வை இருக்கும், புரிந்துணர்வு இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது அழிவுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்.
هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.